வணக்கம் எவிடன்ஸ் கதிர் அவர்களே.
வணக்கம் சார்.
தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளை பாதுகாக்க சிறப்பு தனிப்பிரிவு ஒன்றை மதுரை போலீசார் அமைத்துள்ளார்கள். இப்படியான ஒரு முன்னெடுப்புக்கு என்ன காரணம்?
2014 விமலாதேவி உசிலம்பட்டி அருகாமையில விமலாதேவின்னு ஒரு சாதி இந்து பெண் கொல்லப்படுறாங்க. அவங்க வீட்டு உறுப்பினரால் கொல்லப்படுறாங்க. அவங்க வந்து திலீப் குமார்னு ஒரு தலித் இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டதற்காக ஆத்திரமடைந்து கொல்லப்படுறாங்க. கொன்னுட்டு தான் பொண்ணு கொன்னுட்டு பாடி எரிச்சிடறாங்க. இது குறித்து ஒரு வழக்கு ஃபைல் பண்ணப்படுது. பாடி எரிச்சிடறாங்க வந்து அது 174 சந்தேக மரணமாக இருக்கு. ஆகவே இது சிபிஐ விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து உத்தரவு போடுறாங்க. அந்த வழக்கு வந்து சிபிஐ உத்தரவு போடுது. இது ஒரு பக்கம். அப்ப கூடுதலா என்ன சொன்னாங்கன்னா, சில அறிவுரையை சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு வருகிற தம்பதிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவருடைய குறையை கேட்கறதுக்கு ஒரு செல்ஃப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. இதுதான் நடந்துச்சு. இது போன அக்டோபர்ல 2016 தமிழக மதுரை மாவட்டத்தினுடைய காவல்துறை ஆணையாளர் போயிட்டு ஒரு தவறான நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க. அப்படி செல்ல ஃபார்ம் பண்ணிட்டோம், நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் செல்ல ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செல் வந்து ஃபார்ம் பண்ணப்படல. மறுபடியும் கேஸ் இந்த வாரத்துக்கு வருது. ஆக நீதிமன்றம் வந்து இதை என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்கன்றதுக்காக தான் அவசர அவசரமாக நாங்க இது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டா அவங்களுக்கு பாதுகாப்புக்கென்று ஒரு செல் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுல வந்து உதவி ஆணையாளர், ஆயுதிராவிடர் நல அதிகாரி, சமூக நலத்துறை அதிகாரி இவங்க கண்காணிப்புல ஒரு செல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
இந்த தனி பிரிவினால் மாற்றம் வந்துவிடும், ஏதாவது நடக்கும் என்று நம்பிக்கை உள்ளதா?
இந்த குழு வந்து ஒரு நீதிமன்றத்திற்காக அவசர அவசரமாக போடப்பட்ட ஒரு குழு. இது இதனுடைய இது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கென்று எங்களுக்கு எந்த பட்ஜெட்டும் கிடையாது, போலீஸ்காரங்க யாரும் கிடையாது, நாங்க ஏற்கனவே உள்ள ஒரு கிரைம்ல வேலை செய்யற ஒரு இன்ஸ்பெக்டரை இப்போதைக்கு தற்காலிகமா போடுறோம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுறாங்க. சட்டமே இல்லாமல் ஒரு ஒரு நீதிமன்ற உத்தரவுக்காக ஒரு கமிட்டி போடப்பட்டாங்கன்னா அது சரியா இருக்குமான்றது கேள்வி. ஒண்ணு, ரெண்டு, பாதுகாப்பு கொடுப்பா, யாரு பாதுகாப்பு கொடுப்பா, எவ்வளவு நாள் தங்க வைப்பாங்க, கவுன்சிலிங் இருக்கா, இதுக்கான ரிசோர்ஸ் எங்க இருக்கு, எந்த இடத்துல தங்க வைப்பாங்க, எந்த கவர்மெண்ட் ஹோம் தங்க வைப்பாங்க, பையன் பொண்ணும் பையனுக்கும் ஆபத்து இருக்குன்னா பொண்ணு எங்க தங்க வைப்பாங்க, பையன் எங்க தங்க வைப்பாங்க, எவ்வளவு நாள் தங்க வைப்பாங்க, எதுக்குமே ஆன்சர் கிடையாது. அதனாலதான் இந்த கமிட்டி இது போன்ற கருத்து கமிட்டி வந்து கண்டுடைப்புன்னு சொல்றோம்.
அப்ப இப்ப தமிழ்நாட்டுல வந்து சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் எதுவும் இல்லை இல்லையா?
ஆணவ கொலைக்கென்று தனி சட்டம் இயற்றப்படவில்லை தமிழ்நாட்டுல. ஆணவ கொலைக்கென்று தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று 2011 நேஷனல் லா கமிஷன், தேசிய சட்ட ஆணையம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு டிராப்ட், ஒரு வரைவு ஒண்ணு கொடுத்தாங்க. இது போக 2014 உச்ச நீதிமன்றம் எல்லா மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பினாங்க. அந்தந்த மாநிலங்கள் நடக்கக்கூடிய ஆணவ கொலை சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 22 மாநிலங்கள் தங்கள் இடத்துல ஆணவ கொலை நடக்கின்றன என்று ஒப்புக்கொண்டுள்ளன. தமிழக அரசு இதுவரை உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அறிக்கை அனுப்பல. ஒன்னு இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. 2014 ஜூலை மாதத்திலிருந்து 2017 ஜூன் வரை 3 தமிழகத்தில் மட்டும் 118 ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன.
சாதிய ஆணவ கொலைகள் இந்த அளவுக்கு அதிகமாக நடந்தும் நீதிமன்றம் தலையிட்டும் தமிழக அரசு மெத்தனமாக இருப்பதற்கு என்ன காரணம்?
சாதி உணர்வு தான் காரணம். இப்ப இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடக்குதுன்னாக்க உள்ளே தம் மகளை கொள்ளுவாங்க. தலித் இளைஞனை காதலித்தாலோ திருமணம் செய்து கொள்ளாலோ தம் மகனை வந்து வீட்டு குடும்ப உறுப்பினர் கொலை செய்யறாங்க. அப்பா கொலை பண்ணுவாரு, அண்ணன் தம்பி கொலை பண்ணுவாங்க, சொந்தக்காரன் கொலை பண்ணுவாங்க. ஒரு பக்கம். இன்னொன்று, தன் மகளை விரும்புகிற அந்த தலித் ஆணை கொலை செய்யுது. தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தலித் ஆணை கொலை செய்யுது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்றது. தமிழ்நாட்டுல 80% ஆணவ கொலையால வந்து இறந்து போறது யாரா, கொல்லப்படுறது யாருனா பெண்கள் தான், 20% ஆண்கள். இப்ப இந்த 80% கொலைகள்ல பாத்தீங்கன்னா கடந்த 10 இதுவரை ஒரு வழக்குல கூட கன்வென்ஷன் கிடையாது, எல்லாமே அக்யூட்டல். இப்ப கொலையை பண்ணிட்டு பாடி எரிச்சிடறாங்க. இதே விமலாதேவி வழக்குல கொலையை பண்ணிட்டு பாடி எரிச்ச உடனே சந்தேக மரணம் சொல்றாங்க. ரெண்டு வழக்கு போடுவாங்க, ஒன்னு சந்தேக மரணம், இல்லனா காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிக்காம சடலை எரித்ததாக வழக்கு. இது ரெண்டுமே பெரிய அஃபென்ஸ் கிடையாது. எங்க வழக்கு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க, இது வயிற்றுலியால இறந்து போச்சுங்க, நேச்சுரல் டெத்துங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க எங்க வழக்குப்படியே நாங்க வந்து பாடியை வந்து எரிச்சிருவோங்க சாதாரணமா சொல்றது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்கை நடத்துறதுல யாரு, இது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, இது ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்குது அப்படின்னாக்க வழக்கு நடத்துறது யாரா இருப்பாங்கனாக்க போலீஸே நடத்துவாங்க. இதுக்கு வந்து கம்ப்ளைண்டர் கிடையாது. ஏன்னா தான் மகளை வந்து அப்பா தான் கொள்ளுவாங்க. கொள்ளும் போது புகார்தாரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் தான் புகார்தாரராக இருக்கும். அவங்களுக்கு இதுல என்ன அக்கறை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப குடும்ப வன்முறை நடந்துச்சுன்னா அந்த வழக்கு நடத்துறதுக்கு அந்த குடும்பம் உறுப்பினர் இருப்பாங்க. ஒரு தலித் அட்ராசிட்டிஸ்னா கம்யூனிட்டி நிற்கும். இது அப்பாவே உறவினர் கொள்றதுனால இந்த வழக்கு யார் நடத்துவாங்கனாக்க போலீஸ்காரங்களை ஈஸியா தாரம் பேசி முடிச்சுக்கிறது. ஆணவ கொலைன்னு பார்க்கும்போது இது குடும்ப உறுப்பினர் இருக்கிறாங்க, சாதி சங்கங்கள் பிரஷர் இருக்கு, சைலண்டா வந்து காட்டுக்குள்ள வச்சு எரிக்கிற சம்பவமா நடக்கும். இதுல நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. இது வந்து ஜெண்டர் இருக்கு, காஸ்ட் இருக்கு, கிளாஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆணவ கொலைக்கு முத முத போறோம். அந்த பையன் வந்து தலித் பையன், பொண்ணு வந்து ஆதி சாதி சேர்ந்த பொண்ணு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, போலீஸ்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரிக்கிறாங்க. அந்த பொண்ணை கூட்டு போய் ஊர் மஞ்சள நாய் செங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வசூல் பண்ணி அந்த ஊரையும் ஒயிட் வாஷ் பண்றாங்க, கோவில் ஒயிட் வாஷ் பண்றாங்க. நாய்க்கு வைக்கிற தட்டுலதான் சாப்பாடு கொடுக்குறாங்க. மூணு நாள் கடந்து அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு வர்றாங்க. அந்த பாடி வந்து இன்னமும் அது வந்து 174 சந்தேக மரமாவே இருக்கு. கொலையை பண்ணிட்டு ஓடல வச்சு எரிச்சு எலும்பு கூடுதான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல 800 பொண்ணுங்க கொல்லப்படுறாங்க, விமன் மர்டர். அந்த 800 பெண்கள்ல சராசரியா ஒவ்வொரு வருஷத்துல கிட்டத்தட்ட 13% கொலைகள் காதல் விவகாரமான கொலைகள். இது எல்லாமே ஆணவ கொலையா இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 7000 பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த 7000 பெண்கள்ல 17% லவ் அஃபேர் சூசைட்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆணவ தற்கொலையா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆணவ கொலைகள் மட்டுமில்ல, ஆணவ கொலைகள், ஆணவ தற்கொலைகள், ஆணவ சித்திரவதைகள், அதனால இதை ஹானர் கிரைம்ஸ் நம்ம சொல்றோம். சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறாத மாநிலங்கள்ல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்றது தேவர் நாடார பண்றது, நாடார் கோணார பண்றது, கோணார் குள்ளமார பண்றது இன்டர்காஸ்ட் மேரேஜ் கிடையாது. இன்டர்காஸ்ட் மேரேஜ்ன்றது பழைய பல்ல செகலியர்கள் குறவர்கள் மற்ற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண முடியுமா? பிசிஎஸ்சி இல்ல எஸ்டிஎஃப்சி அதான் இன்டர்காஸ்ட் லீகலா. இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு நம்ம ஸ்டேட்ல.
மிக்க நன்றி எவிடன்ஸ் கதிர் அவர்களே.
நன்றி சார்.
நன்றி.